28 மார்ச் 2018. ஸோ ஒரே ஒரு குறிக்கோளுக்காகவே சென்னை பக்கம் படிக்க வர ஒரு பையனோட கனவு ஒரு மாதிரி நிறைவேறே நான். ஸோ சென்னைக்கு வந்தால் எப்படியாச்சும் தன்னோட ஐடலை நேரில் பார்க்கலாம், தூரமாச்சா நேரில் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பையன் நல்ல மார்க் எடுத்தோம். வேறு தமிழ்நாட்டில் வேறு எங்கே எந்த காலேஜுக்கு போகாமல் சென்னை சைடில் இருக்கிற ஒரு நல்ல காலேஜுக்கு வரலாம் அப்படின்ட்டு சென்னை சைடில் இருக்கிற ஒரு காலேஜில் வந்து சேர்ந்த பையன். அவன் வந்து 2018 அவனோட ஃப்ரான்சைஸ் வந்து கம்பேக் கொடுக்குது தன்னோட ஐபிஎலுக்கு. ஸோ அப்போது அந்த டீம் வந்து ஹோமுக்கு வருது. ஹோமுக்கு வந்தால் திடீரென்று ஒரு நாள் வந்து அவங்க வந்து கேட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, ட்ரைனிங்கை பார்க்கலாம், எங்கள் பிளேயர்ஸோட ட்ரைனிங்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பையனுக்கு அது தெரியல, என்ன இருந்தாலும் சரி இன்றைக்கி தன்னோட ஐடலை பார்த்துடலாம், அவங்க ஸ்டே பண்ணுற ஹோட்டல், அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது, அப்புறம் ஸ்டேடியம்ல வந்து ஹோட்டலுக்கு வர ரூட்டு, எந்த ரூட்டில் வருவாங்க, எந்த வெஹிக்கலில் வருவாங்க, டெய்லி எந்த டைமுக்கு வருவாங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஒரு பையன் ஒரு நாள் கிளம்பிட்டான். ஹாஃப் டே பங்க் அடிச்சுட்டு, செகண்ட் ஹாஃப் பங்க் அடிச்சுட்டு கிளம்பிட்டான். ஸோ போகும்போதே அவன் ஃபார்ச்சுனேட்டான அவன் இன்ஸ்டாகிராமில் அவன் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறான், த கேட்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் த ஷேப்பா டு சி த ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, சரி யாருக்கும் தெரியல போல், நம்ம தான் போகிறோம், கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா ஒரு ஊரே அங்கே இருக்குது சேப்பாக்கில் நான் அவனுக்கு முன்னாடி. ஸோ 28 மார்ச் 2018 அந்த பையன் அவனோட ஐடலை பார்த்தான் ப்ராக்டிஸ் மேட்ச் வழியா. ஸோ அந்த பையன் நான் தான், என்னோட ஐடல் எம்எஸ் டோனி. ஸோ அப்போ வந்து எம்எஸ் டோனியோட அந்த ட்ரைனிங் செஷனை பார்த்தாச்சு, இருந்தாலும் மேட்ச் பார்க்க கொடுத்து வைக்கலாம். ஸோ 2018 வந்து சென்னையோட ஹோம் மேட்சஸ்லாம் பல்வேறு காரணங்களால் வேற ஹோமுக்கு வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதுக்கு வந்த காலகட்டத்தில் அவனால் சென்னையில் இருக்க முடியல, ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஹீ காட் அ ஜாப் இன் அதர் டவுன் அண்ட் அதுக்கப்புறம் சென்னையில் ஐபிஎல் நடக்கலை. ஸோ ஃபார் த வேரியஸ் ரீசன்ஸ் அவனால் ஒரு சிஎஸ்கே மேட்சை பார்க்க முடியல. அப்படியே கட் பண்ணால் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு 2023 மார்ச் முடிஞ்சது, மார்ச் 28 முடிஞ்சது, அந்த அனிவர்சரி முடிஞ்சது. அதுக்கப்புறம் கட் பண்ணால் April 30, 2023. ஸோ சடன்லி ஆல் ஆஃப் சடன் ஹீ காட் அ டிக்கெட். ஆக்சுவலி ஒரு திடீர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து, அதாவது என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ஒரு நைட் 11 மணிக்கு வந்து அது April 29 மாப்பிள்ள இந்த மாதிரி டிக்கெட் கிடச்சிருச்சு, ஒன்று இருக்குது வேணுமா அப்படின்ட்டு. ஸோ தூங்க போனவன் டக்குன்னு எழுந்தது உட்காந்து, ஓகே நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு, சென்னை விசஸ் பஞ்சாப் மேட்ச்சுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னேன். நோ இஷ்யூஸ், எனக்கு சென்னை மேட்ச் போனால் போதும் அப்படின்ட்டு. என்னோட வாழ்க்கையில் நான் போன ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம் விசிட், சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் ப்ராக்டிஸ் மேட்ச் 4 வருஷம் முன்னாடி ப்ராக்டிஸ் செஷனுக்கு போனதை விட பல மடங்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தது. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க
போகிறேன். Ask him to walk on water today and he'll say, okay, how many kilometers?
Well, he's got the license here to go for the full Monty. Tony finishes off in style. A magnificent strike into the crowd. India lift the World Cup. After 28 years, the parties start in the dressing room. And it's a...
வணக்கம் அண்ட் வெல்கம் டு த பெவிலியனேட். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு எபிசோட், ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு கடைசியாக ஒரு எபிசோட் போஸ்ட் பண்ணி. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், இதுவும் கன்சிஸ்டன்சி இல்லை, டாபிக் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறையவே ஈவெண்ட்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு, வேர்ல்டு கப் முடிஞ்சது, அதுக்கப்புறம் ஏஷியா கப் முடிஞ்சது, விராட் கோலியோட கம்பேக் நடந்திருக்கு, அதுக்கே ஒரு 10 பாட்காஸ்ட் போடலாம் அந்த அளவுக்கு இருந்தது விராட் கோலியோட கம்பேக். ஒரு ஒரு செஞ்சுரியும் ஒரு ஒரு தரும். அதுக்கப்புறம் அந்த பாகிஸ்தானில் நடந்த அந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச், ஐ மீன் வேர்ல்டு கப்பில் நடந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்க்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பேசலாம், அந்த அளவுக்கு சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். ஸோ டாபிக் கிடைக்காம இல்லை, என்னால் பண்ண முடியல, சாரி ஃபார் தட். அண்டு இன்னைக்கு வந்து கடைசியாக ரொம்ப வருஷ கனவுன்னு சொல்லலாம், ஒரு கிரிக்கெட் மேட்ச் லைவ்ல பார்க்கணும் அப்படின்ட்டு, ஒரு நல்ல மேட்ச் எய்தர் இட் கேன் பி இந்தியா வர்சஸ் கேஸ் ஒரு மேட்ச் பார்த்துடணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தேன், என்னோடய ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில் தான் பார்க்கணும், சேப்பாக்கில் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா சேப்பாக்கு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஹார்ட்டு க்ளோஸ். அதை நான் பார்க்காத, ஐ மீன் அதை நான் நேரில் பார்க்காத இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடியிருந்தே ரொம்ப க்ளோஸ் எனக்கு. எந்த அளவுக்கு க்ளோஸ்னால், சின்ன வயசுலலாம் நான் ஹோம் டவுன்லேருந்து சென்னை வரப்போ பேசின் பிரிட்ஜ் தாண்டின உடனே நேரு ஸ்டேடியம் கண்ணில் தெரியும், சென்ட்ரலுக்கு ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி நேரு ஸ்டேடியம் பார்த்து இதுதான் சேப்பாக்குன்னு நினச்சி எக்ஸைட் ஆன காலம்லாம் உண்டு. அதுதான் நேரு ஸ்டேடியம் தான் சேப்பாக்குன்னு நினச்சிட்டு ஒவ்வொரு வாட்டி பேசின் பிரிட்ஜ் ஜங்ஷனில் ட்ரெயின் நிப்பாட்டுவான் ஏலகிரி எக்ஸ்பிரஸ். அது முடிஞ்ச பின்னாடி அது முடிஞ்ச பின்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரெயின் சென்ட்ரல் நோக்கி வரும்போது அந்த நேரு ஸ்டேடியம் ஸ்லோவாக வரும், நேரு ஸ்டேடியம் தான் சேப்பாக்கு நினச்சிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஜனது கிட்ட போய் பார்ப்பேன் சின்ன வயசுலேருந்து. எனக்கு நினைவு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அது சேப்பாக்கு இல்லை அது நேரு ஸ்டேடியம் தெரியறதுக்கே எனக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சேப்பாக்கு வெளியேந்து பார்க்கும்போது 11th ஸ்டாண்டர்ட் சென்னைக்கு மறுபடியும் வரும்போது எனக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு ட்ரிப்ளிகேன் போயிருந்தோம் நானும் அப்பாவும். அப்போது வந்து ட்ரிப்ளிகேன் போகும்போது பஸ்லேருந்து வெளியே கேட்லேருந்து வெளியே பார்க்கும்போது தான் சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்னும் அது ஃபீல் பண்ண முடியுது. அந்த அந்த ரோடை சேப்பாக்க பெல்ஸ் ரோட் ஐ மீன் அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த கேப்ஸில் வந்து அந்த க்ரீனிஷாக அந்த லேயர் தெரிஞ்சுது, கீழே வந்து கிரவுண்டு தெரிஞ்சுது. அப்போ வந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு என்னமோ சீரியஸ் நடக்க போகுது. ஸோ அதுக்கு போஸ்டர்லாம் கூட விட்டுருந்தாங்க வெளியே, இந்த மாதிரி டிக்கெட் சேல்ஸ் சென்னையிலேருந்து ஆரம்பம், எங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த க்ரீன் கிராஸை பார்க்கும்போது சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படியே எனக்கு கூஸ் பம்ஸ் ஆச்சு. சின்ன வயசுலேருந்து ஒரு பையன் பார்க்கணும் இதுதான் சேப்பாக்கான்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் சேப்பாக்க நேரில் பார்க்கும்போது தட் வாஸ் அ சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ அதனால சேப்பாக்கு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ இதுக்கு முன்னாடி 2008லேருந்து சிஎஸ்கே வந்து சிஎஸ்கேவோட ஹோம் சேப்பாக்கு இந்த மாதிரி பல்வேறு ரீசனால சேப்பாக்கு ரொம்பவே மனசுக்கு பிடிச்சி போய் ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் சேப்பாக்கில் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அதனாலேயே கரண்ட் கம்பெனியில் வந்து என்னோட பேஸ் லொக்கேஷன் பெங்களூர்னு கொடுத்த பின்னாடியும் எனக்கு சென்னை வேணும் அப்படின்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து சென்னைக்கு வந்த கதைலாம் இருக்குது. ஸோ ஒரு ஹோப்போட இருந்தேன் சென்னையில் இந்த வாட்டி ஐபிஎல் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ சென்னையில் இந்த வாட்டி ஐபிஎல் நடந்தது, மேட்ச்சும் டிக்கெட்டும் கிடச்சிது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து அவரோட தலைவரோட லாஸ்ட் ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ் காட்டிகிட்ருக்காரு. ஏன்னா அவரோட செய்கையெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வேறு டிக்கெட் டிமாண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த டிமாண்டில் டிக்கெட்டை அடித்து பிடிக்கிறதே பெரிய விஷயமாச்சு. எவ்வளோ மெசேஜ் வந்தது என் இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்துட்டு எப்படி டிக்கெட் கிடச்சிது அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது டிக்கெட் கிடச்சதே ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல 3:00 மேட்ச். ஸோ நான் காலையில் எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ 12:00 கிளம்பிட்டேன். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நான் முன்னாடியே போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் டிராஃபிக்கில் லேட் ஆகி நான் 3:00 தான் ரீச் பண்ணேன். டாஸை மிஸ் பண்ணிட்டேன். வெளியே நான் போய் கேட் கிட்டே ரீச் ஆகிறேன், சவுண்டு செம்ம சவுண்டு கேட்டுச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா 3 மணி ஆகிட்டு இருந்துச்சு, டாஸ் தலைவர் வெளியே வந்துருக்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப எடுத்தோடனே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், என்னால் என்னடா டாஸ் பார்க்க முடியல அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியம் அதுவும் சிஎஸ்கே சேப்பாக் டே கேம் அப்படிங்கும் போது நான் எவ்வளோக்கு எவ்வளோ அங்கே ப்ரெசன்ஸ் நான் இங்கே என்னால் இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவ்வளோ வைபையும் ஃபீல் பண்ணணும், எல்லாத்தையும் ஃபீல் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சி தான் போனால் நான் டாஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 3:15 உள்ளே போனேன். 3:15 உள்ளே போன பின்னாடி இருந்தே வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேடியம் ஃபில் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் த ஜாம் பேக்டு சேப்பாக் ஸ்டேடியம் பெயிண்டட் இன் எல்லோ, அந்த எல்லோசியை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இட் வாஸ் அ சர்ரியல் ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுச்சு. ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே பேட்டிங்க்கு எக்ஸைட்டடாக இருப்பாங்க. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் சொன்னே சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் நான் மட்டும் ஏதோ பவுலிங்க்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா எனக்கு டோனியோட பேட்டிங்கை பார்க்கணும்னு எல்லாரும் விட ரொம்ப ஆசை இருந்தது. ஆனால் அதை விட ஒரு படி மேலே எனக்கு அவரோட ஃபீல்ட் செட்டிங்கை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அவரோட ஃபீல்ட் செட்டிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த க்ளவுஸ் ஸ்டம்புக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த க்ளவுஸ் போட்டு கையை ஒவ்வொரு ஃபில்டரையும் நோக்கி நீ இங்கே போ இங்கே போன்னு அது என்னால் பண்ணி காட்ட முடியல இப்போது இது ஆடியோங்கிறதால. ஸோ உங்களுக்கு உங்கள் மைண்டில் பிக்சரைஸ் ஆகிருக்கும் நான் சொல்லும் போது என்ன அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ரொம்ப பிடிக்கும். அது அது ஒரு வீடியோவில் வந்து கோலி கூட இமிடேட் பண்ணுவார். ஒரு வாட்டி டோனி வந்து என்னமோ டோனி வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிருப்பார். அப்போ கோலி கீப்பிங் பண்ணுவார். அப்போ வந்து டோனி மாதிரி அப்படி பண்ணி காட்டுவார், பண்ணிவிட்டு அவரே சிரிப்பார் இமிடேட் பண்ணிவிட்டு ஃபீல்ட் செட்டிங் மாற்றிட்டு. ஸோ எனக்கு அவரோட ஃபீல்ட் செட்டிங் அவரோட பொசிஷன் ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் என்ன மாதிரி செட் பண்ணுறாரு எந்த பொசிஷன்ஸ் வைக்கிறாரு அதெல்லாம் எல்லாத்தையும் மைன்யூட்டாக நோட் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனேன். ஆனால் ஃபர்ஸ்ட்டு சிஎஸ்கே பேட்டிங் ஆஃப்டர் ஆல் கான்வேஸ் பியூட்டிஃபுல் நாக், ஃப்ளோட்டிங் நாக், 91 ரன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ என்றைக்கு நான் எத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்து இந்த மேட்ச் பற்றி பேசினாலும் கான்வே 91 அடித்தானே அந்த மேட்ச் போயிருந்தேன் அப்படின்னு இது ஒரு பாயிண்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா 91 அது வந்து ஒரு ட்ரேட்மார்க். ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ருத்ராஜ் அண்ட் கான்வே, ஒவ்வொரு பாலுக்கும் சவுண்ட் அதிர்ச்சி. ஸோ ஒன்ஸ் ருத்ராஜ் அவுட் ஆனவுடனே ஐ இன் மை வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் ஐ நெவர் தாட் டூபேக்கு ஒரு சவுண்ட் வரும், டூபே என்ட்ரிக்கு ஒரு சவுண்ட் வரும், டூபேக்கு ஒரு செலிப்ரேஷன் கிடைக்கும் சிஎஸ்கே ஆடியன்ஸ் கிட்டேருந்து. அதாவது எனி ஆடியன்ஸ் ஒரு ஸ்டேடியமில் இருக்கிற ஆடியன்ஸ் கிட்டேருந்து டூபேக்கு ஒரு சவுண்ட் வரும்ன்ட்டு நான் நினச்சதே இல்லை. ஆனால் காட் அரௌசல் எக்ஸெப்ஷனல் வெல்கம் ஆக்சுவலா. ஏன்னா ஹீ டிசர்வ்ஸ் இட். இந்த சீசன்ல வேற மாதிரி ஒரு ஃபார்ம் யாருமே எதிர்பார்க்கல, எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இன்க்ளூடிங் எவ்ரி ஒன் கிரிட்டிசைஸ் டூபே. ஆனா அவரோட போன மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி, முக்கியமா ஆர்ஆர் கூட நடந்த போன மேட்ச், லோன் வாரியரா அவர் மட்டும்தான் போறாருனாரு. ஸோ டூபே கிடைச்ச எல்லா சவுண்டும் எல்லா கிளாப்ஸும் எல்லா அரோசலும் ஹி டிசர்வ் இட், ஹி வாஸ் ஒர்த் இட் ஆக்சுவலா. ஸோ டூபேக்கு வேற லெவலாக ஒரு என்ட்ரி இருந்தது, அதுவும் டிஜே வந்து வீராசோரா பாட்டு வேற போட்டிருந்தாரு, வேற மாதிரி ஒரு என்ட்ரி. ஸோ ஆஃப்டர் டூபே டூபே லாஸ்ட் இஸ் விக்கெட், சர்ப்ரைசிங்லி ஜடேஜா ஒன்று. ஸோ ஒன்ஸ் டூபே லாஸ்ட் இஸ் விக்கெட் ஜடேஜா உள்ள வந்தார். ஸோ ஜடேஜா உள்ள வந்து என்னன்னா ஜடேஜா உள்ள வராருன்னு பார்த்தா ஜடேஜா வழக்கம் போல ஆட ஆரம்பிச்சாரு. ஸோ எல்லா ஸ்டேடியம்ல நடந்த மாதிரி தான் இங்கேயும் கதை நடந்தது. ஜடேஜா ஒன்ஸ் அவுட் ஆன உடனே ஒரு செலிப்ரேஷன் வந்தது பாருங்க, அப்பா நானே எழுந்து கத்தனேன் ஜடேஜா அவுட். இன்னி நாட் இன் மை வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் ஐ தாட் தட் ஐ வில் செலிப்ரேட் ஃபார் ஜடேஜாஸ் விக்கெட். ஸோ நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல ஜடேஜாவோட விக்கெட்டுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம அப்படின்ட்டு. ஸோ ஆனால் யாருக்கும் ஹோப் இல்லை, ஏன்னா ஒரு 18-19 ஓவர் ஆயிடுச்சு, முடியறதுக்குன்னு ஒரு 6-7 பால் தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான், அடுத்து ராய்டுல ரஹானே வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் யாருமே எல்லா எல்லா விக்கெட் நடந்த பின்னாடியும் எல்லாருமே வி வான் டோனின்னு கத்துனாங்க. ஆனால் நடக்காதுன்னா உள்ள அப்படியே தோணுச்சு, அவர் பேட்டிங் நம்ம பார்க்க போகிறது இல்லை அப்படின்ட்டு. ஆனால் ஜடேஜா அவுட் ஆனோன்னு அப்படி தான் நினச்சேன், ஒன்ஸ் இஃப் ராய்டு வருவார் இல்லைனா ரஹானே வருவார் அப்படின்ட்டு. ஆனால் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தலை. ஸோ அங்கே பாஷா மியூசிக் போட்ட உடனே யாரா அது நெட்டி பார்த்தா அங்கேருந்து ஒரு ஊரும் வெளியே வருது அந்த பேட்லேருந்து. நான் ஐ ஸ்டாண்டில் இருந்தேன். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு 1-2 செகண்ட்ஸ் ஆச்சு யாரும் ரெகனைஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பேட்டில் இருந்த அந்த ஹேண்டிலோட கலரை பார்த்தேன், அந்த ஹேண்டிலோட கலர் ஆரஞ்ச், அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அது டோனி தான் அப்படின்ட்டு. நான் அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் சீட்லேருந்து இருந்து டோனி அப்படின்னு கத்துறேன். ஸோ முன்னாடி இருக்க முன்னாடி இருக்கணும் எழுந்து பார்த்தா டோனி அது. அது அதுக்கப்புறம் வார்த்தையே இல்லைங்க, சொல்ல போனால் வார்த்தையே இல்லை. அந்த என்ட்ரி வீடியோ இப்போ வரையும் ட்விட்டரில் எல்லாரும் அப்லோட் பண்ண பின்னாடி அப்லோட் பண்ணது வீடியோஸை வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 50+ times பார்த்துருப்பார். ரிப்பீட்டடாக என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அமிச்சாங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் அனுப்பினேன். ஸோ அன்ரியல், அந்த 2 நிமிஷம் அவர் உள்ளே வந்தது அன்ரியல் ஆக்சுவலாக. ஸோ அவர் ஸ்லோவாக வர பின்னாடி பாஷா தீமோட அது வேற மாதிரி சவுண்ட். என்னோட லைஃப்ல இவ்வளோ சவுண்ட் கேட்டது இல்லை. என்ன விடுங்க, என் கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்திருந்தார், இஸ் ஃப்ரம் ஹைதராபாத் ஆக்சுவலா. ஸோ ஹைதராபாத்ல அவர் மேட்ச் பார்த்துருக்காரு இதுக்கு முன்னாடி. ஸோ தமிழ்நாட்டுக்கு அவர் புதுசு, அவரு கூப்பிட்டு போயிருந்த மேட்ச்க்கு. ஸோ அவரு போஸ்ட் மேட்ச் சொல்றாரு, என் காதே போயிருச்சு, இந்த அளவுக்கு நான் சவுண்டு எங்கேயுமே கேட்டதில்லை அப்படின்னு. என்னை சுத்தி ஒரு 1000 வாழ 10,000 வாழ பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருந்தது அந்த ஒரு 2 நிமிஷம், அந்த மாதிரி ஒரு சவுண்ட் அப்படின்ட்டு. நான் வீடியோவில் நீங்கள் பார்க்குறத வந்து அந்த அளவுக்கு உங்களால் உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு கேட்கும், உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் நேரில் இருந்தீங்கன்னா அந்த கூஸ்பம்ஸ் அந்த சவுண்டு கேட்கும். என் வாய்ஸே போயிருச்சு ஆக்சுவலாக, என் தொண்டை கட்டிட்டு இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் வந்தது, அந்த அளவுக்கு விசில் பறந்தது, அவங்க உள்ள வந்து அந்த செட்டில் ஆனார். அதுக்கப்புறம் அந்த வழக்கம் போல் அவரோட க்ளவுஸை கழட்டி மாட்டினாரு பாருங்க, நான் அவுட்டு அங்கேயே அவுட்டு ஃப்ளாட்டு. இது சின்ன வயசுலேருந்து இதை பார்த்துட்ருக்கேன், ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போட்டுலேருந்து டோனியை பார்த்துட்ருக்கேன். ஸோ அவர் வந்து எனக்கு அந்த மைனூட்டாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பா இதை சொன்னார், எனக்கு டோனியை இன்ட்ரடியூஸ் பண்ணது என் அப்பா தான் சின்ன வயசில் 3rd 4th படிக்கும்போது. முத முதல்ல அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா, எல்லாருக்கும் மோஸ்ட்லி அவர் வந்தப்போ அந்த ஹேர் ஸ்டைல் வச்சு தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அந்த யாரோ ஜடையா வந்திருக்கான் பாரு, டோனியை காமிச்சப்போ இந்த பையன் பாரு நிறுத்திட்டு க்ளவுஸை கழட்டி மாட்டுவான், ஒவ்வொரு வாட்டியும் அது க்ளவுஸ் அப்படியே இறுக்கி கட்டிப்பான், அதுக்கப்புறம் அந்த மாதிரி க்ளவுஸை இறுக்கி கட்டினாவே அவன் ஷார்ட்டுக்கு போக போகிறான்னு அர்த்தம், அடிப்பான் பாரு இப்போ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அப்போ வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு 15-16 வருஷம் அந்த மாதிரி பார்த்துட்டு நேரில் பார்க்கும்போது எப்பா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா. இதுக்கு தான் நான் ஸ்டேடியம் போனேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் ஸ்டேடியம் போனேன். அவர் நின்று க்ளவுஸை மறுபடியும் டைட் பண்ணிக்கிட்டாரு, சிங்கிள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 19th ஓவர் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக ஸோ 2018-19 சாம் கரன் நமக்கு ஆடும்போது ஒரு இன்டர்வியூ நடக்கும், வர்ச்சுவல் இன்டர்வியூ. ஸோ அதில் வந்து ஆங்கர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, சாம் யாரோட விக்கெட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு, ஹூஸ் விக்கெட் யூ வாண்டட் டு டேக் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து சாம் வந்து சிரிச்சிட்டு டோனிஸ் அப்படின்ட்டு சிரிச்சிட்ட சொல்லுவார். அதுக்கு வந்து டோனி வந்து டக்குன்னு மைக் ஆன் பண்ணி வி ஆர் நாட் கோயிங் டு பிளே ஈச் அதர் அகேன்ஸ்ட் ஈச் அதர் அப்படின்னு ஒரு சிரிச்சு. ஏன்னா அப்போ யாருக்கும் தெரியாது டோனி வாஸ் பிலீவிங் சாம் ஃபுல் ஃப்ளெஜ்லி. ஸோ அவர் வந்து ஒரு சீசன் பிரேக் ஆனது காரணம் தான் சிஎஸ்கே அவங்க அவரை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவரால் வர முடியுது ஒரு சீசன், அதனால தான் சிஎஸ்கே அவரை ரிலீஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இல்லைனா அவர் இன்னத்துக்கு மந்த சக்க மாட்டேன்னு சிஎஸ்கே காட்டிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ வென்ட் டு கிங்ஸ் லெவன் பஞ்சாப், ஐ மீன் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அப்போ டோனி சொன்னார், நம்ம என்றைக்குமே ஆப்போசிட் ஆட போகிறதில்ல, ஸோ உன்னால் விக்கெட் எடுக்க முடியாதுன்னு சிரிச்சுட்டே சொன்னார். ஆனால் இன்றைக்கி வந்து சாம் வந்து லாஸ்ட் ஓவர் போடுற டோனி ஸ்ட்ரைக்கில் எனக்கு அதுதான் பக்கு பக்கம்னு இருந்தது, யார் சொல்கிறத நடக்க போகுது அப்படின்ட்டு. சாம் ஒரு வேளை அன்னைக்கு சொன்னது விக்கெட் கிரிக்கெட் எடுத்துட்டாருன்னா அவ்வளோதான், என் ஹார்ட்டே உடஞ்சிரும், டோனியோட டோனி ரெண்டு பால் ஆடிட்டு அவுட் ஆகிட்டாருனா அப்படின்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கு போக போகிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும், ஸ்ட்ரைக் ஐ மீன் ஷார்ட்டுக்கு போக போகிறான்ட்டு. ஸோ கேட்ச் கீச் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு நினைக்கும்போது ஆஃப் சைடில் ஒரு சிக்ஸ் அடித்தார் பா சாமி, அந்த கட்டு மாதிரி இருந்தது அந்த ஷிட் அந்த அந்த ஷார்ட். ஸோ அது டைரெக்டாக என் சீட்டுக்கு பேரெல்லாம் வந்து விழுந்தது அந்த பால். ஃபோர் ஒன் பவுன்ஸ் ஃபோர்னு நினச்சா சிக்ஸ், அது அன்ரியல் சவுண்டு, என் குடல் வெளியே வர அளவுக்கு கத்தனேன் நான். அதுக்கு அடுத்த பால் அப்படியே லெக் சைடில் ஒரு சிக்ஸு, வேற லெவல் எக்ஸ்பீரியர் வந்தது ரெண்டு பால். ஆனால் ஒட்டு மொத்த டெசிபல் சவுண்டும் அங்கே தான் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அந்த ரெண்டு பால் முடிச்சுட்டு நாங்கள் கத்தி முடிக்கிறதுக்குள்ளே அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டார். வந்தோமா அடித்தோமா போனோமா அப்படின்ட்டு வந்து அடிச்சுட்டு அவர் ஓடி அப்படி அதை ஜாக் பண்ணிட்டு போயிட்டார். அவர் நடந்து கூட போகல, அடுத்து கீப்பிங் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கிளம்பிட்டார். அவர் இவங்க யாராச்சும் கத்துறாங்களா அந்த அடித்ததுக்கு அந்த 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 போஸ்ட்டை பேட்டிங் அந்த இது இது எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. அவர் அடிச்சுட்டு பேட்டிங் போயிட்டார், வந்தது இந்த ரெண்டு பால் ஆடுறது தான், இந்த ரெண்டு பால் ஆடுறது தான் வந்தேன் அப்படின்ட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் த மோஸ்ட் வெயிட் அவைட்டட் இன் டைம் ஃபார் மீ, ஸோ சிஎஸ்கேவோட பவுலிங். ஸோ இன்பிட்வீன் ஓவர்ஸில் எல்லாரோட பவுலிங்கும் அந்த பிளேயர்ஸ் வந்து வார்ம் அப் பண்ணுவாங்க, பவுலர்ஸ் வந்து பால் போட்டு பார்ப்பாங்க, வார்ம் அப் பண்ணுவாங்க அந்த 15-20 minutes. ஸோ ஐ வாஸ் கீன்லி வாட்சிங் பிரதிராணா. ஸோ பிரதிராணாவோட பவுலிங் நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஏன்னா டிவியில் வந்து நான் வந்து சைடில் உட்காந்ததால் எனக்கு மேட்சோட சைடு வியூ கிடச்சிது. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்தது ஐ ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ எனக்கு பாலோட ஸ்பீடை பார்க்கணுன்னு ஆசை, ஏன்னா அந்த ரியாக்ஷன் டைம் பார்க்கணுன்னு ஆசை. ஜென்ரலாகவே நம்ம கிரிக்கெட் ஆடும்போதே இப்போது நம்ம டெய்லியும் கிரிக்கெட் ஆடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அப்போவே ஒவ்வொரு பவுலரோட ஸ்பீடும் நம்மளை அந்த டைம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்த வந்து ஸ்பீடாக பேஸ்ட் நல்லாயிருக்கும், ஒருத்த வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடணும் அவன் பாலை. ஸோ அப்போவே நம்ம சில டைம் மிஸ்ஜட்ஜ் பண்ணி அவுட் ஆகிடுவோம், அந்த பாலோட ஸ்பீடை கணிக்க முடியாமல். அந்த ரிஃப்ளெக்ஷன் டைம்னு சொல்லுவாங்க, எப்போ நம்ம பேட்ஸ்மேன் பால் ரிலீஸ் ஆன பின்னாடி எந்த டைமில் பேட்ஸ்மேன் ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமை நான் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் எல்லாம் இப்போ துஷார் தேஷ்பாண்டே பவுலிங், ஆகாஷ் சிங் பவுலிங்லாம், ஆகாஷ் சிங் பவுலிங்கெல்லாம் டிவியில் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பேட்ஸ்மேன் அவன் ஆகாஷ் சிங்கை கொஞ்சம் ஈஸியாக ரீட் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் பிரத்யானா பால் பேட்ஸ்மேனை விடுங்க, சைடில் உட்காந்த எனக்கே கண்ணுக்கு தெரியல. அங்கே அவன் ரிலீஸ் ஆகிறதும் பேட்ஸ்மேன் ரியாக்ட் பண்ணுறது மட்டும்தான் இருந்தது. இன்பிட்வீனில் ஃபசக் ஃபசக்னு போச்சு அது அந்த ரெண்டு பாலும். ஸோ அப்போ தான் புரிஞ்சது பிரத்யானா வந்து எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்ற, ஏன் தலை வந்து பிரத்யானாவை அவ்வளோ நம்புறாரு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி சிஎஸ்கே வந்து பவுலிங்க்கு வந்தாங்க. ஸோ அவரோட வித்தையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தலை வந்து அந்த ஃபீல்ட் செட்டப் அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு ஓவருக்கு அப்புறம் ஃபீல்ட் செட்டப் நடக்கும்போது இன்னொன்று சொல்லணும் என்னென்னா, ஜடேஜா வந்து பவர் பிளே முடிஞ்ச பின்னாடி லாங் ஆன் ஐ மீன் லாங்குக்கு வந்தார், பவுண்டரி லைன் கிட்ட ஃபீல்டுக்கு வந்தார். அப்போ ஜடேஜாக்கு அவ்வளோ சவுண்ட், அவ்வளோ செலப்ரேஷன். ஜடேஜா எந்தெந்த ஸ்டாண்டு கிட்ட போகிறாரோ அந்த ஸ்டாண்டெல்லாம் அதிருது. அப்படியே ஃபஸ்ட்டு ஐ ஸ்டாண்டுக்கு வந்தார், எங்கள் ஸ்டாண்டுக்கு இந்த ஸ்டாண்டே அதிர்ச்சு அப்படியே ஜட்டு ஜட்டு அப்படின்ட்டு. அப்புறம் ஜேக்கு போனார், ஜேவும் அதிர்ச்சு. திடீர்னு டேடான்னு பார்த்தா தலை ஃபீல்ட் செட்டப் மாற்றி அவர் அந்த பக்கம் நிற்க வச்சார் சிடி ஐ திங்க் ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ சி திடீர்னு எகிருச்சு, ஏன்னா ஜடேஜா வந்து எந்த சைடு போனால் அந்த ஸ்டாண்ட் அப்படியே அதிருது. அதான் நாங்கள் நானும் ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சுட்டு இருந்தோம், ஜடேஜா என்னது காண்டில் இருப்பார், ஏன்னா நான் அவுட் ஆகும்போது அந்த கற்று கத்திட்டு இப்போ நான் போகிற இடத்துலலாம் கத்துனா நான் கூல் ஆகிடுமா, என்னை பார்த்தா என்ன இழிச்ச பய மாதிரி இருக்கா, அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு சிரிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஜடேஜாவுக்கு அந்தளவுக்கு ஒரு அரௌசல் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸெப்ஷனலாக ஒரு சவுண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் என்ன இன்னொன்று பார்த்தேன் அப்படின்னா, தலையோட ஃபீல்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து எதில் வேணால் எதில் வேணால் அவர் வந்து ஓகே சொல்லுவார், கன்வின்ஸ் ஆகிடுவார். நீ வந்து இந்த மேட்ச் அடிக்கலையா, அடுத்த மேட்ச் அடிக்கலையா, மூணு மேட்ச் அடிக்கலையா, பரவாயில்ல இன்னொரு மேட்ச் ஆடு, மூணு மேட்ச் வந்து நீ கரெக்டான பால் ஒன்று காமிக்கலன்னு சொல்லுவார். இல்லைன்னா பவுலிங் அதிகமாக கொடுத்துட்டியா, ஐ மீன் பவுலிங்கில் ரன்ஸ் அதிகமாக கொடுத்துரியா, பரவாயில்ல மறுபடியும் போடு, ஏன்னா துஷாராக நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, இன்னும் அவரை மாற்றவே இல்லை, அவரும் நம்பிக்கை வச்சுருக்காரு. ஆனால் அவர் துஷார் தேஷ்பாண்டேவாக இருக்கட்டும், இல்லை ரத்தி ராணாவாக இருக்கட்டும், ஏன் ஈவன் லெஜண்ட்ஸ் ஷேவாக்காக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், அவருக்கு ஃபீல்டிங்கில் சுதம்னா மட்டும் சுத்தமாக பிடிக்காது. ஐ கேன் லிட்ரலி சி அவர் வந்து ருத்ராஜ் மேலேயும் அப்புறம் மகேஷ் தீக்ஷணா மேலேயும் செம்ம கான்ல இருந்தார் ஃபீல்டிங்கில் சுதம். தீக்ஷணா வந்து ஒரு ஃபோர் விடுவார் ஸ்லிப்பில் நின்றுட்டு, அப்புறம் ஒரு கேட்ச் ஒன்று மிஸ் பண்ணுவார், அதே மாதிரி ருத்ராஜும் ஒரு மிஸ்ஃபீல் பண்ணுவார். ஸோ அவர் ருத்ராஜ் கூட அவ்வளோ இம்பேக்ட் ஆகலாம். அப்புறம் மகேஷ் தீக்ஷணாவே அவ்வளோ காண்டாக இருந்தார், அவர் கீழே விழுந்திருப்பார் மகேஷ் தீக்ஷணா, அவர் வந்து கண்டுக்க அப்படியே தாண்டி போய் எழு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு ஃபீல்டிங்கில் தப்பு பண்ணால் மட்டும் அவரால் பொறுத்துக்கவே முடியுது இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ ஒரு ரன்னிங்கில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேன் வந்து செகண்ட் ரன் ஓடுவாங்க. ஸோ டீப் ஸ்கொயர் லேக்ல நின்றிருக்க ருத்ராஜ் வந்து பாலை கலெக்ட் பண்ணி த்ரோ பண்ணுவார், பால் அந்த அளவுக்கு ஸ்பீடாக வரல, அந்த ஒரே பாலில் மறுபடியும் என்ன பண்ணுவார்னா ஜடேஜா வந்த புஷன் போட்டு அந்த ருத்ராஜை வந்து ஜடேஜா புஷன் அனுப்பிச்சுவார். அவர் ஒரு பால் தான் பார்ப்பார், இல்லை அப்படின்னா மாத்திட்டே இருப்பார், த்ரோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக வரல எனக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நான் பார்க்கணும்னு நினைச்சேன், இந்த மாதிரி ஃபீல்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த அளவுக்கு அவர் ஃபீல்டிங்கில் பார்ப்பாரு அப்படின்ட்டு டிவியில் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா இது நடக்கும்போது தான் டிவியில் வந்து ஆட் போட்டுருவான் கிரெட் அப்படின்ட்டு டைம் போட்டுருவோம். ஸோ இதெல்லாம் நான் நேரில் பார்த்து அனுபவிச்ச சில விஷயங்கள், சின்ன சின்ன மைனட் திங்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, ஓவர்ஸ் நடுவில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ரொம்ப ஹார்ட்டு க்ளோஸ் எனக்கு ஆக்சுவலாக. இது வந்து டோனி வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார், இன்டர்வியூ வர என்ன கேட்பாங்க அப்படின்னா 2011 வேர்ல்ட் கப் ஃபைனலை பற்றி க்வெஷ்சன் இருக்கும். ஸோ அந்த அடித்த அந்த சிக்ஸ் வந்து உங்களுக்கு மெமரபுளான சிக்ஸ் தானே, சொல்லுங்கள் மகி அப்படின்னு கேட்போம். எல்லாருமே அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, எல்லாருமே நான் போகிற இடத்துல இந்த சிக்ஸ் பற்றியே கேட்குறாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அந்த சிக்ஸை விட அதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த வாங்கடே ஸ்டேடியமும் ஒரு 50,000-60,000 பேரும் இருந்து வந்தே மாதிரம் பாட ஆரம்பித்தாங்க. அது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு என்னால் எதுவுமே யோசிக்க முடியல, நான் ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகிட்டேன், மறுபடியும் அந்த மேஜிக்கை எந்த மூமெண்ட்டை என்னால் ரிக்ரியேட் பண்ண முடியல, அந்தளவுக்கு ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாக இருந்தது, எனக்கு லிட்ரலி கூஸ்பம்ஸாக இருந்தது அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். எனக்கும் டிவியில் அது ஞாபகம் இருக்குது, நான் டிவியில் பார்க்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் நிறையா டைம்ஸ் யூடியூப்பில் பார்க்கும்போதும் சரி, அவ்வளோ சரியலாக இருக்கும், அதுவும் மேஜிக் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம இருந்தது எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம்டா அப்படின்னு தான் தோணும். அந்த சான்ஸ் எனக்கு இந்த மேட்ச்சில் கிடச்சிது. ஓவர்ஸ் இன் பிட்வீனில் கிரெட் பவர் பிளே அந்த 2 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் கேப்பில் வந்து டிஜே வந்து தாய்மண்ணியை வணக்கம் போட்டார், அதே வந்தே மாதிரி தமிழ் வெர்ஷன். ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு க்ரௌட் பாடுறதுக்கு, எல்லாருமே அவங்களோட டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு பாட ஆரம்பித்தாங்க. அந்த வந்தே தாய் மண்ணே வணக்கம் அப்படின்னு அப்புறம் அந்த வந்தே மாதிரம் போர்ஷனுக்கு ஒரு சவுண்ட் வந்தது பாருங்க, லிட்ரலி கூஸ் பம்ப்ஸ், ஹோல்சம் மூமெண்ட் ஆக்சுவலாக. அப்பார்ட் ஃப்ரம் த கிரிக்கெட், அப்பார்ட் ஃப்ரம் த மேட்ச், அப்பார்ட் ஃப்ரம் எம்எஸ் தோனி, திஸ் வாஸ் அ ஹோல்சம் மூமெண்ட் ஃபார் மீ, லிட்ரலி பக்கெட் லிஸ்ட் செக். நான் பாடும்போது நினச்சிக்கிட்டேன், இது எவ்வளோ ஆசைப்பட்டுருப்போம் இந்த மூமெண்ட்டுக்கு, நம்ம அந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு டிவியில் வீடியோ பார்த்துட்டு, ஸோ ஃபைனலி நமக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்ட்டு அது கண்ணால் பார்க்குற சான்ஸ் கிடச்சிது. நான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா இது எல்லாத்தையும் உட்காந்து நான் அனுபவிக்காமல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் தினி எனக்கு வீடியோ கிடச்சிருக்கும், ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காது. ஸோ நான் தோனி என்ட்ரியாக இருக்கட்டும், தோனி சிக்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த வந்தே மாதிரி மூமெண்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ணல, ஃபோனை எடுக்கல. ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ அங்கே போகல, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் எடுக்கலான்னு சொல்லலாம். நான் இந்த விஷயத்தில் நான் எதுவுமே மிஸ் பண்ணல, என் ஃபோன் பேக்கெட்டில் தான் இருந்தது, நான் அந்த ப்ரெசென்ட்டில் இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ இதை எப்படியும் இதெல்லாம் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாலேயோ போடுவாங்க, அதே மாதிரி போட்டோ இருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு ட்விட்டரில் போய், ட்விட்டரில் இருக்குது அந்த வீடியோ வந்தே மாதிரம் வீடியோ, ஸோ தயவு செஞ்சு அது கிடச்சா பாருங்கள். அது ஒரு 6-7 மணி கிட்ட இருக்கும் டைம், ஸோ இருட்டு இருக்கும், ஸோ லைட்ஸ் ஆனில் இருக்கும், லைட்ஸ் ஆனில் இருக்கும்போது அந்த இருட்டாக இருக்கிற டைமில் மொத்த ஸ்டேடியமும் உங்களோட ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி வந்தே மாதிரம் பாடும்போது அது வந்து சர்ரியல் மூமெண்ட் ஆக்சுவலாக, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் தட் ஐ எவர் பீன் ஆக்சுவலாக, அந்தளவுக்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விக்கெட் போச்சு, நம்ம கையில் இருந்த மேட்ச் ஆக்சுவலாக நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 35 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் ஜெயிப்பாங்க தான் நினச்சேன். ஸோ அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தது பால் ஸ்கோர் ரன்ஸ்க்கும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி த கார்னேஜ் ஸ்டார்டட் ஆஃப்டர் தட் வந்தே மாதிரி ஹேப்பன். அந்த டைம் அவுட் முடிஞ்ச பின்னாடி அடுத்த ஓவர் துஷார் தேஷ்பாண்டே வந்தார், லிவிங் ஸ்டோன் ஷாட்டுக்கு போனார், 22 ரன்ஸ் போச்சு 22 23 ரன்ஸ் போச்சு. அந்த ஓவரில் ஸ்டார்ட் ஆச்சு அப்சல்யூட் கார்னேஜ் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். கார்னேஜ் லிட்ரலி அப்சல்யூட் கார்னேஜ், அந்தளவுக்கு அடி அடிங்க எழுத்துட்டாங்க. ஸோ இன் பிட்வீன் நமக்கும் நம்மளும் ட்ரை பண்ணோம் பட் கரெக்டாக அமையல. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் அனதர் பர்சன், சிக்கந்தர் ராஜா. சிக்கந்தர் ராஜா நான் வந்து ஜிதேஷ் சர்மா அவுட் ஆன பின்னாடி முடிஞ்சு ஷாருக்கான் மட்டும்தான், ஷாருக்கான் மேலே மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. சிக்கந்தர் ராஜாவை நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக, சிக்கந்தர் ராஜா விளையாடுறதே மறந்துட்டேன். ஷாருக்கான் மட்டும்தான், ஷாருக்கான் யாரும் எப்படியா ஸ்ட்ரைக்குக்கு வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு பார்த்தா சிக்கந்தர் ராஜா இருந்தாருங்க. சிக்கந்தர் ராஜா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் ஆக்சுவலாக. அவர் ஐபிஎல் ஆடணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நினச்சிருக்கேன். வேர்ல்டு கப்பில் ஜிம்பாப்வே வந்து ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி காட்டினவர் 2020 வேர்ல்டு கப்பில். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அப்பவே என்னோடய ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லியிருந்தேன், ப்ரோ இந்த மாதிரி சிக்கந்தர் ராஜா ஐபிஎல் ஆனால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும், சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் சிஎஸ்கேல ஆடினா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஒய் நாட், பிகாஸ் இஸ் அ டீசன்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ ஒய் நாட் சிஎஸ்கே, அப்சல்யூட் ஃபிட் ஃபார் சிஎஸ்கே, இஸ் அப்சல்யூட் சிஎஸ்கே கை அப்படி தான் நினச்சேன் ஆக்சுவலாக. ஆனால் சிஎஸ்கே வந்து அவங்கள பிட் கூட பண்ணல. ஏன் அப்படின்னா அப்புறம் வந்து ஆஃப் ஸ்பின் அஸ்வின் வந்து ஒரு வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருப்பார், அஸ்வின் போன வருஷம் அஸ்வின் எங்களை சிஎஸ்கே பிட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி மொயின் இருக்காரு ஆஃப் ஸ்பின்னர், மறுபடியும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க, எனக்கும் ஹோம்க்கு வரணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஓன் கோ ஃபார் மீ ஆர் எனிதர் ஆஃப் ஸ்பின்னர் சின்ஸ் தே காட் மொயின் அலி அப்படின்னு சொன்னார். லிட்டரலி அது அதுவாக தான் ரீசனாக இருக்கும். ஏன்னா சிக்கந்தர் ராஜா வந்து சிஎஸ்கே காணும்னு ரொம்ப நல்லா ஆசை, 36 வயசு வேறு, இதுவே போதும் சிஎஸ்கேல ஆடுறதுக்கு. ஆனால் சிஎஸ்கே வந்து போகலை. ஸோ அப்படி பார்த்த சிக்கந்தர் ராஜா வந்து அங்கே ஸ்ட்ரைக்கில் இருந்தார். ஸோ லாஸ்ட் ஓவரில் வந்து 19th ஓவர் கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் ஹேப்பன், அந்த பால் போட்டிருக்க வேண்டாம், அத்தனை ஃபுல் டாஸ் போட்டிருக்க வேண்டாம், துஷாதேஷ் பாண்டே அத்தனை வைட் போட்டிருக்க வேண்டாம். ஸோ தோஸ் வைட்ஸ், தோஸ் எக்ஸ்ட்ராஸ் காஸ்ட் அட் த மேட்ச் இஃப் ஐம் சே. ஸோ அந்த கடைசி பாலில் போட்ட ஃபுல் டாஸால் பின்னாடி பைஸில் ஃபோர் போனது, இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ரன்ஸால் தான் வி லாஸ்ட் த கேம் ஐ திங்க் ஸோ. ஆனால் ஐ வாண்டட் டு டேக் மை ஹேட்ஸ் ஆஃப் டு அ பவுலர் கால்ட் மதிஷா பிரதிரன். ஸோ சின்ன பையன், என்னை விட வயசு சின்ன பையன், நம்மளை எல்லோரும் விடையும். ஸோ வந்தான் ஃபைனல் ஓவர், 6 பாலில் 9 ரன் அடிக்கணும். சிக்கந்தர் ராஜா மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல, ஷாருக்கான் மாதிரி ஒரு ஹிட் அண்ட் ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல, அந்த பையன் வந்து லிட்ரலி அவ்வளோ கூலாக போட்டான். அவன் போட்ட ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனும் வேற மாதிரி இருந்தது. அதுவும் ஒரு ஒரு விங்கிட்டில் ஒன்று பண்ணான் பாருங்கள், டோனியை கூலாக இருக்க சொல்கிறான் அவன், பால் போட்டு டோனியை வந்து கூலாக இருங்க நான் பார்த்துக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த தைரியம் வரும் டோனியா கூலாக இருக்க சொல்கிறது அளவுக்கு, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் வேணால் இன்டர்நெட்டில் கிடைக்கும். டோனி கிட்ட போய் காமா காமா, அந்த ரொனால்டோ காமா காமா பண்ணுவார்ல, அந்த மாதிரி டோனி கிட்ட வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். லிட்ரலி பர்ஃபெக்ட் பவுலர், வேற மாதிரி ஒரு பவுலிங். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கடைசி பால் வந்து நான் வந்து யாக்கருக்கு தான் போவார்னு நினச்சேன். ஆனால் யாக்கருக்கு அவங்களும் ரெடியாக இருப்பாங்க நினச்சாரோ, அவங்களுக்கும் ரெடியாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் யாக்கர் தான் போவாருன்ட்டு. அதனால என்னவோ கொஞ்சம் இதாக போகலாம் அப்படின்ட்டு ஷார்ட் பால் போனாரான்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் என் ஃப்ரெண்டு சொன்னால் சிகந்தர் ராஜா வந்து ஷார்ட் பாலுக்கு தான் ரெடியாக இருந்தார், அதுக்கு முன்னாடியே அவர் அந்த ஷார்ட்டை நல்லா புல் ஷார்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார், அந்த அந்த ஆங்கிளுக்கு அவரோட ஸ்விங் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். நான் அதை பார்க்கல, ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னான், நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு தெரியல டிவியில். ஸோ அதே மாதிரி ஒரு ஷார்ட் பால் மாட்டி பின்னாடி வந்து பவுண்டரி போயிடுச்சு. எந்த அளவுக்கு டிஜெக்ட் ஆனேன் அப்படின்னா, நான் 5 நிமிஷம் அப்படியே உக்காந்துட்டேன், எழுந்தே போகல. ஏதோ நானே அந்த ஃபைனல் ஓவர் போட்டு ரன்ஸ் கொடுத்த அளவுக்கு டிப்ரெஸ் ஆகி உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் கிளம்பி மெரினாக்கு வந்து உட்காந்தும் என்னால் அந்த மேட்ச்லேருந்து வெளியே வர முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட திட்டு இருந்தாங்க மேட்ச் விட்டு வெளியே வா அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்ல முடியாது, அது வரைக்கும் ஒரு அன்வான்ட் அன்ஃபார்ச்சுனேட் எண்டிங், பட் இட் வாஸ் அ சர்ரியல் மூமெண்ட். எவ்ரி பாக்ஸ் ஹஸ் பின் டிக்கெட் ஃபார் மீ, ஒரே ஒரு பாக்ஸ் தவிர சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கலாம் அது மட்டும், அது தவிர மற்றபடி எல்லாம் நான் என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டேன். தலையோட போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் வரையும் இரண்டு தான் நான் வெளியே வந்தேன். ஸோ போஸ்ட் தட் வழக்கம் போல் எல்லா பஞ்சாப் கிங்ஸோட யங்ஸ்டர்ஸும் தலைகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் பார்த்தேன். பார்த்துட்டு மெரினாக் வந்துட்டேன். ஸோ மெரினாக் வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. மெரினாலேருந்து சரி 1000 லைட்ஸ் போய் தான் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சி ஏறினா அங்கே ஒரு சின்ன பையன் கேட்டேன் என் ஜெர்சியை பார்த்துட்டேன் ஜெயிச்சாங்கண்ணா சிஎஸ்கே அப்படின்ட்டு. சோகமான வயசில் இல்லடா தம்பி தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் அந்த அக்கா இங்கே டிவியில் பார்த்துருக்காங்க போல, அந்த அக்கா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அவனுங்க எங்கே ஜெயிக்க போகிறானுங்க அப்படி அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டாங்க. எனக்கு சிரிக்கிறதா இல்லை சோகமாக இருக்கிறதா ஒன்றும் புரியல, அந்த பையன் வர சோகமாகிட்டான் கேட்டதுலேருந்து. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வென்ட் ஆக்சுவலாக. ஸோ இட் வாஸ் அப்சல்யூட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸ்டில் நான் இன்னும் வெளியே வரல. ஸோ இதை ஒரு பாட்காஸ்ட்டாக பண்ணலாம், ஒரு வருஷம் ஆச்சு, இது நல்லாயிருக்கும், இதை நீங்கள் யாருமே கேட்கலன்னா கூட ஒரு 10-15 வருஷம் கழித்து எனக்கே கேட்க நல்லாயிருக்கும் இது. அதனால தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ கெட் யுவர் டிக்கெட்ஸ் எம்எஸ்டி ஃபேன்ஸ் ஆஃப் தேர், சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆஃப் தேர், திஸ் மைட் பி இஸ்ட் லாஸ்ட் சீசன். பிகாஸ் அவர் லிட்டரலாக சயின்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா அவர் போகிற எல்லா அவே கேம்ஸ்லேயும் அந்தந்த கிரவுண்டை பற்றி பேசுகிறாரு, அந்தந்த கிரவுண்டில் நடந்த இன்சிடென்ட் பற்றி பேசுகிறாரு, அவரோட மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுறாரு. சிஎஸ்கேயில் சென்னையில் நடக்கிற எல்லா மேட்சும் ஃபேன்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அவரால் எவ்வளோ தேங்க்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தேங்க்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து நார்மல் மேட்சாக இருந்திருந்தால் அவர் வந்திருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து கடைசி ஒரு ஓவர் 4 பால் இருக்குங்கப்போ வேற யாரும் அமைச்சிருப்பார், ரஹானேவையோ வேறு பேட்ஸ்மேன் அமைச்சிருப்பார். ஆனால் அவர் வந்தது காரணம் ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் வந்து போன மேட்ச் கேகேஆர் நினைக்கிறேன், இஃப் ஐ டோன்ட் ரிமெம்பர், எல்லாம் டோன் இன் கட்டினப்போ அவர் பேடப் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எதை விக்கெட் வந்தால் வரலாம், ஈஸியாக ஜெயிக்க போகிறோம் தெரிஞ்ச பின்னாடி கூட பேடப் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் லிட்டரலாக அவரோட ப்ரெசன்ஸை காட்டணும் நினைக்கிறாரு. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது, இது லாஸ்ட் சீசன், ஐ வாண்ட் டு என்ஜாய்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துடலாம் மீல்ஸ் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காரு போல. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு லிட்டரலாக அவர் வந்தது. ஏன்னா நேற்று கூட நான் யாருமே நினைக்கல டோனி இப்போது என்ட்ரி கொடுப்பாருன்ட்டு. அதனால தான் எல்லாருமே சடன் ஹைப் இருக்கும், அதனால தான் அந்த சவுண்டு கேட்டுச்சு. நீங்கள் இப்போ கூட அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் சோஷியல் நெட்ஒர்க்கில் பார்க்கும்போது வேற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கும், அப்படியே அதுவும் ஸ்பீக்கரே கத்துது அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க டோனி வருவார் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு லிட்ரலி இதுதான் கடைசி சீசனாக இருக்கும். கேட்கறதுக்கு கொஞ்சம் பேராசையாக தான் இருக்குது, பட் அதில் ஒன்லி ஒன் டைம், ஒன் செகண்ட் ஒன்லி லாஸ்ட் ஒன் டைம் டெஃபினெட்லி நான் சொல்லுங்கள், ஆர் ஐ ஸ்டில் ஹேவ் அண்ட் லெஃப்ட் பிஹைண்ட் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள், தயவு செஞ்சு வேறு எதுவும் சொல்கிறாதீங்க. இன்னி கூட ஃப்ளெமிங் சொல்லியிருக்காரு, ஹி ஹேவன் ஷோன் எனி சைன்ஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஸ்டில் ஹாவ் அ ஹோப் அப்படின்னு ஃப்ளெமிங் சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம், ஈவன் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஆன்சர். ஸோ ஃபைனலி சந்தோஷமாக ஒரு மேட்ச் பார்த்துட்டேன் ஸ்டேடியமில், அதுவும் சிஎஸ்கே மேட்ச். ஐ வாஸ் ஹாப்பி, ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே ஷுட் குவாலிஃபை டு த ப்ளே ஆஃப்ஸ் அண்ட் கெட் த ட்ராஃபி அண்ட் தட் மேன் ஷுட் கெட் அ காட் ஆஃப் ஆனர். அண்ட் ஐ வாண்டட் டு டெல் அனதர் திங், ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சேபாக் பற்றி ஒன்றே ஒன்று சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னோடய ஃபுட்பால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆன்ஃபீல்டை பற்றி சொல்லுவாங்க எனக்கு. இப்போது நீங்கள் ஃபுட்பால் ஃபேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லிவர்பூல் ஆடுற ஆன்ஃபீல்டு ஸ்டேடியம் எப்படியாப்பட்ட ஸ்டேடியம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பெரிய பெரிய லெஜெண்டரி டீம்ஸ் கூட அங்கே விளையாடுறதுக்கு பயப்படுவாங்க. ரியல் மேட்ரிட், பார்சா, இல்லை இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் டீம்ஸே மேன்யூ, ஆர்சனல், எல்லா பெரிய மேன் சிட்டி, எல்லா பெரிய டீம்ஸும் லிவர்பூல் ஆடுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அந்த ஃபேன்ஸோட என்விரான்மெண்ட் அப்படி அந்த அட்மாஸ்பியர் வேற லெவலில் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஆ கேம். உங்களை வந்து புழிஞ்சு எடுத்து தான், நீங்கள் ஜெயித்தா கூட உங்களால் புழிஞ்சு எடுத்து தான் ஜெயிக்க விடுவாங்க. அவ்வளோ டஃப் கொடுப்பாங்க ஆன்ஃபீல்டு வந்து லிவர்பூலோட ஹோமில். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ஹீட் அதிகமாக இருக்கும், ஐ மீன் அந்தளவுக்கு மேட்ச்சில் ஹீட்டு சூடு கொடுப்பாங்களாம் லிவர்பூல் பிளேயர்ஸ் ஆஸ் வெல் ஃபேன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நான் ஆன்ஃபீல்டில் பார்த்ததில்லை, ஆனால் ஆன்ஃபீல்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ண வச்சது சிஎஸ்கே சேபாக். ஏன்னா லிட்ரலி அந்தளவுக்கு ஒரு சவுண்டு. சின்னசா அஷ்வதீப் வந்து ருத்ராஜுக்கு ஒரு பவுன்ஸ் போடுவார், அதுக்கு கத்துறானுங்க அஷ்வதீப்பை விளையாடுற மாதிரி. அஷ்வதீப் வந்து ஒரு செகண்ட் 2 செகண்ட் நின்று திரும்பி ஸ்டாண்ட்ஸை பார்த்துட்டு ஃபேன்ஸ் கத்துறவங்கள பார்த்துட்டு போனார். ஏன்னா அந்தளவுக்கு ப்ரெஷர் ஃபேன்ஸ் கிட்டேருந்தே வந்தது, பிளேயர்ஸ் கிட்டேருந்து எவ்வளோ ப்ரெஷர் வந்ததோ அதுக்கு ஒரு படி மேலே ஃபேன்ஸ் கிட்டேருந்து வந்தது. எல்லாத்துக்கும் சவுண்டு, அந்தளவுக்கு ஒரு அட்மாஸ்பியராக இருந்தது, ஃபுல் ஜாம் பேக்டு சிஎஸ்கே ஸ்டேடியம் அது. ஸோ லிட்டரலி அப்சல்யூட் கார்னேஜ் அந்த சிஎஸ்கே ஃபீலிங் வந்து, ஐ மீன் இந்த சேபாக் ஃபீலிங் வந்து ஹேண்ட்ஃபீல் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அங்கே ஒரு போர்டு இருந்தது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நீங்கள் அந்த என்ட்ரி ஆகும்போது மேலே வந்து திஸ் இஸ் அன்புடன் அப்படின்ட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா நான் சொன்னது இப்போ ஆன்ஃபீல்டு, அந்த அந்த ஸ்டேடியமில் வந்து பிளேயர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஸ்டேடியம் போகிற வழியில் அந்த அந்த போகிற பாத்தில் வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, திஸ் இஸ் ஆன்ஃபீல்ட் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ பிளேயர்ஸ் வந்து இந்த கிளப்புக்கு கொடுக்குற மரியாதையை அதை தொட்டு தொட்டுட்டு போவாங்க. என்ட்ரி போது அந்த திஸ் இஸ் ஆன்ஃபீல்ட் அப்படி தொட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி தான் அந்த திஸ் இஸ் அன்புடன் அந்த போர்டை பார்க்கும்போது எனக்கு இருந்தது. ஸோ லிட்டரலாக ஆன்ஃபீல்ட் ஞாபகம் வந்தது. அப்போ தான் இது இந்த கனெக்ட் ஞாபகம் வச்சு, ஆன்ஃபீல்ட் அன்புடன் நல்லா இருக்கே இது அப்படின்ட்டு இதை ட்வீட் பண்ணலாம், ட்வீட்டும் போட்டிருந்தேன், இங்கே இங்கே சொல்லணும்னு நினச்சேன், அதுவும் சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சேப்பாக் ஆக்சுவலாக. ஸோ ஃபைனலி தலை ப்ளீஸ் கெட் அஸ் த ட்ராஃபி, ட்ராஃபி வாங்கிட்டு சுற்றி ஓடுங்க, எகிருங்க. நீங்கள் எப்பவுமே பண்ணதில்லை, செலிப்ரேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நாங்கள் கடைசி ஒரு வாட்டி பார்த்துக்குவோம். காட் ஆஃப் ஆனர் பசங்க கொடுப்பாங்க. தயவு செஞ்சு சச்சினுக்கு எப்படி நம்ம 2011 வேர்ல்டு கப் முடிச்ச பின்னாடி கொடுத்தோமோ அந்த மாதிரி ஒரு அப்புறம் பசங்களாம் தோலில் தூக்கிட்டு அதை சுத்தும் போது அதை பார்க்கணும். ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸாக ஸ்பீச் கொடுங்க, தயவு செஞ்சு நாங்கள் கேட்குறோம். அதுக்கப்புறம் எகிருங்க, தயவு செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்ததில்ல, நீங்கள் செலிப்ரேட் பண்ணி கடைசி ஒரு பாட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டோன்ட் ஷை அவே, ஏன்னா நாங்கள் லிட்டரலாக இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் அதை பண்ணால் யாரும் தப்பெல்லாம் நினைக்க போகிறதில்ல. உங்கள் ஹேட்டர்ஸ் கூட அவங்க உங்களை பிடிக்காதவங்க கூட இந்த வருஷம் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், சிஎஸ்கே பிடிக்காத பிடிக்காத ஃபேன்ஸ் கூட ஜெயிச்சிட்டு போட்டோண்டா அவர், ஏன்னா அவர் கரெக்டான சென்ட் ஆஃபே கிடைக்கல டெஸ்ட்டில் ஒன் டேல இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு பாசம் இந்த சீசனில் கிடைக்குது உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பர்ஃபெக்ட் சென்ட் ஆஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த பிளேயருக்கும் இப்படி கிடைச்சது, போகிற எல்லா இடத்துலையும் சிஎஸ்கே ஃபேன்ஸ், எல்லா இடத்துலையும் சிஎஸ்கே ஃபேன்ஸ், எல்லா ஸ்டேடியமும் எல்லோ கலர் தான். அந்தந்த ஃபேன்ஸே சிஎஸ்கே மேட்ச்சுக்கு மட்டும் எல்லோ கலர் ஜெர்சி போட்டு வராங்க, ஏன்னா டோனிக்காக அந்தளவுக்கு ஒரு சென்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரியுது, இந்தியாவுக்கு எல்லாருக்குமே தெரியுது. அவருக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் சென்ட் ஆஃப் கிடைக்கல இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி, பியூட்டிஃபுல் டேல் இது. ஸோ இது நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹாவ் டு சே. மறுபடியும் ஒரு எபிசோடில் பார்ப்போம். ஐ வில் ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம்.